ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 33-37 முடிய. இயேசு கூறியது, பொய் ஆணை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் அனைவரும் கூடியிருப்பது ஒரு மகிழ்ச்சியான காரியம். அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையின்பால் ஈர்க்கப்பட்டு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் மீண்டுமாய் சொல்லுகிற ஒரு காரியம், இது ஒரு ஆன்மீக பயணம். மனுஷன் உடலால் மட்டும் பயணிக்கக்கூடாது, ஆன்மாவிலும் பயணிக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் முன்னுரையிலே சொன்னது போல அந்தோணியாருடைய திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். அந்தோணியார்னால் எல்லாருக்குமே பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. அந்தோணியாருக்கு இப்போது நம்ம ஒரு தேர்தல் வச்சு அந்தோணியார் ஜெயிச்சிருவார். அவ்வளோ தூரம் அவருக்கு உலகளாவிய அளவில் ஒரு மவுஸ் இருக்கிறது, அது நம்ம எல்லாருமே அறிந்தது தான். அதான் நகைச்சுவையாக சொல்லுவாங்க, கோயில்களில் அம்மாவுடைய சுருவத்தை வச்சாலோ இல்லை ஆண்டவருடைய சுருவத்தை வச்சாலோ வசூல் கம்மியாக தான் வரும். அந்தோணியாருடைய சுருவத்தை வச்சா வசூல் எகிரிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் வசூல் பார்ட்டிகளாக நம்ம வைக்கலை, இவங்க ஆசீர்வாதத்தினுடைய அடையாளங்களாக இருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தினுடைய அடையாளங்கள், ஆசீர்வாதத்தினுடைய அடையாளங்கள்னால் இவங்க ஆசீர்வாதத்தை பொழிகிறாங்கன்னு நம்ம சொல்லலை. அவங்க ஆசீர்வாதத்தை எப்படி நீ பெற்றுக்கொள்ள முடியும் கடவுளிடமிருந்து என்பதை நமக்கு கற்றுத்தருகிற நல்ல தலங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் நம்மளுடைய ஆலயங்கள் எல்லாம் இவருடைய சுருவங்களை திருச்சபை வைக்க அனுமதி கொடுத்துருக்கிற, வைக்கலாம், வைக்கணும். எந்த அந்த ஆலயம் எந்த பெயரால் அது அர்ச்சிக்கப்பட்டிருக்கு, எந்த புனிதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த புனிதருடைய சுருபத்தையோ அல்லது படத்தையோ நம்ம அந்த ஆலயத்தில் வைப்பது வழக்கம். இவர்களெல்லாம் எதற்காக வைக்கப்படுகிறார்கள்? இவர்கள் வந்து தொட்டு கும்பிடுறதுக்காகவா, அல்லது இவர்களை வந்து தூக்கிக்கிட்டு நம்ம ஒரு தெய்வ நிலைக்கு இவர்களை உயர்த்தி பார்ப்பதற்காகவா? இல்லை. தாய் திருச்சபை எதற்காக இந்த புனிதர்களுடைய உருவங்களை நம்ம ஆலயங்களிலே வைக்க அனுமதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அவர்களை பார்க்கும்போது அறிந்து கொள்ளணும். எல்லா நேரமும் குருவானவர் வந்து கோயிலுக்குள்ளே நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ண முடியாது. நீங்கள் தனிமையாக சில நேரத்தில் ஆலயத்திற்குள்ளே வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய சுருவங்கள், ஆண்டவருடைய பாடுபட்ட அந்த சுருவம், இதெல்லாம் என்ன செய்யணும், பேசும், நம்மளோட பேசும். அப்போ இந்த பாடுகளை நம்ம எப்படி ஆண்டவர் நமக்காக கடந்து சென்றார் என்று பாடுபட்ட சுருவம். அந்தோணியாருடைய சுருவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சாதாரண மனுஷர், என்னை போல் வாழ்ந்த ஒரு மனுஷர் தானே இவர். இவர் எப்படி ஒரு புனித நிலைக்கு உயர்ந்தார்? இன்றைக்கி கோடி அற்புதர் என்று பெயர் பெறக்கூடிய அளவுக்கு அவர் பலவிதமான அற்புதங்களை செய்ய முடிகிறதே எப்படி? இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். அப்படி கேட்டு பார்க்கும்போது அவரிடத்தில் விளங்கிய அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம அதுக்குள்ளே போகிற போது நாமும் அவரை போல மாறுவோம். அவர் எப்படி கடவுளை சார்ந்திருந்தாரோ அதே போல் நீயும் மாறுவீங்க. இப்போ பாருங்கண்ணா, உதாரணத்திற்கு பிள்ளைங்கள்லாம் பரீட்சை எழுதுவாங்க. பரீட்சை எழுத போகிறப்போ ஒரு மாதிரி வினாத்தாள்னு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு சாம்பிள் எக்ஸாம் பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க. அதை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த மாடலில் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக. அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சால் நம்ம ஆண்டவரை திருப்தி பண்ண முடியும் அப்படின்னு தெரியாதவங்க இவங்களை பார்த்து கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வச்சுருக்குறோம். ஆனால் என்ன நடக்கிறது, நம்மளுடைய தாய் திருச்சபையிலேயே ஒரு அந்த உண்மை நெறியிலிருந்து பிறழ்ந்து போன ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இவர்களை வைத்து கொண்டு நம்ம பெரிய விழாக்கள் எடுப்பதை தவறுன்னு நாங்கள் சொல்லலை. அதை மட்டுமே செய்துட்டு செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுகிற போது கடவுள் எப்படி ஏற்றுக்கொள்வார்? எசையா புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய திருவிழாக்களை நான் அருவறுக்கிறேன். உன்னுடைய நீ எனக்கு பலி வீடு காணிக்கை கொண்டு வரும்போது அது எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. நீ எனக்கு தூபம் போடுகிறது எனக்கு நாட்டத்தை கொடுக்குது. பாருங்கள், கடவுள் எல்லாத்தையும் வெறுக்கிறார். ஏன் அப்படின்னா, எதை செய்யணுமோ அதை செய்யாமல் நீயா எதையாவது உன்னை செய்து என்னை திருப்திப்படுத்தலாம்னு நினைக்கிறியே, அது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, இன்றைக்கி அந்தோனியாரை நம்ம எப்படி வச்சுருக்குறோன்னு நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு தெரியும். திருச்சபை இப்படி சொல்லிக் கொடுத்ததா அப்படின்னா, இல்லைங்க, திருச்சபை அப்படி சொல்லி கொடுக்கல. திருச்சபை சரியாகத்தான் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. நாமளாக என்ன செய்கிறோம், நடுவில் எதை எதையோ உண்டாக்கி நிறைய காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், சேர்த்துக்கொள்கிறோம். அது கடவுளுக்கு பிடித்தமான காரியமாக இருக்க முடியாது, நீங்கள் சரியான தளத்தில் இல்லாமல் இருந்தீங்கன்னா. அப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, அந்தோனியார் பெயரால் கருப்பு கயிறுகளை கட்டிக்கொள்கிறாங்க. அந்தோனியார் கயிறு கட்ட சொன்னாரா? கண்டிப்பாக சொல்லவே இல்லை. இது அந்தோனியாருக்கு இழுக்கு. அந்தோனியாருடைய ஒரு உயரம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சுருவத்தை அளந்து பார்த்து இடுப்பில் கட்டிக்கிறது. தயவுசெய்து அந்த கயிறுக்கு அவ்வளோ வல்லமை இருந்தால் நீங்கள் உடம்பு பூரா கட்டிக்கோங்க. நாங்களாம் ஒரு கயிறும் கட்டலை. அந்தோனியார் ஒரு நாளும் சொல்லலை. அந்தோனியார் என்ன சொன்னார், எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் எல்லாம் உண்டு, எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போது அந்த அந்தோனியாருடைய அந்த பிடிப்பு நிலை, ஆண்டவரை இறுகப்பிடித்து கொண்டு இருக்கிற அந்த ஒரு உணர்வு. இன்றைக்கி நம்ம அவருடைய உருவத்தை பார்க்கும்போது சுருவங்கள் பார்ப்பீங்க. அந்த சுருவத்தில் எப்படிப்பட்ட அடையாளம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு காவி உடை உடுத்தியிருப்பார், கையில் ஒரு பைபிள் வச்சுருப்பார், அந்த பைபிள் மேலே ஒரு குழந்தை இயேசு இருப்பாங்க. இதுதான் அடையாளம். இந்த பைபிளும் குழந்தை இயேசு இல்லைன்னா அவர் வேறு ஒரு புனிதர். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடையாளம், அப்போ இப்போ நான் கேட்பேன், மக்கள்கிட்ட கேட்குறது, குழந்தை இயேசுவை வா வா குழந்தை இயேசுவே இயேசுவே இறங்கி வாங்க இறங்கி வாங்கன்னு கூப்பிட்டு அவர் ஏந்தி வச்சுக்கிட்டாரா? இல்லை. அவரால் இயேசுவை கூப்பிட்டுலாம் கையில் ஏந்த முடியாது. அவரால் ஏந்த முடிஞ்ச ஒன்றே ஒன்று என்னென்னா, பைபிள் தான். இதோ இந்த எங்களுடைய மிசலில் அவரை பற்றி போடப்பட்டிருக்கிறது, மறை வல்லுனர் என்று போடப்பட்டிருக்கிறது. மறை வல்லுனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வேதத்தை வல்லமையாய் படித்து அறிந்து வைத்திருந்தவர். இந்த மறை வல்லுநர்னால் யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கணும், அந்த பட்டம் கொடுக்கணும்னு இல்லை. நம்ம எல்லாருமே பைபிள் படிக்கலாமே. இன்றைக்கி குழந்தை இயேசுவை என்னால் தூக்க முடியாது, ஆனால் பைபிளை என்னால் தூக்க முடியும். அந்தோனியாரால் குழந்தை இயேசுவை தூக்க முடியாமல் தான் இருந்துச்சு, ஆனால் அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தார். வேதத்தை கையில் தூக்குனார். ஆண்டவர் தானாக இறங்கி வந்தார். வார்த்தையானவர் அதில் வடிவமானார். இன்றைக்கி வார்த்தையை தூக்க தெரியாத, தூக்க விரும்பாத பிள்ளைகள் இடத்துல ஆண்டவர் இருக்க போவதில்லை. தேவ பிள்ளைகளை, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எதை செய்தால் என் ஆண்டவர் என்னிடத்தில் வருவார். வேதத்தை எடு, பைபிள் எடுத்து வாசிங்க. ஆண்டவருடைய அடியார் அதைத்தான் செய்தார். அவர் ஒரு சீடராக இருந்தார். நான் தான் சொல்லுவேன், பக்தனுக்கும் சீடனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இன்றைக்கி நிறைய பக்தர்கள் இயேசுவுக்கு இருக்கிறாங்க. அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருக்கலாம், ஆனால் பக்தர்களாக வரலாம் அவங்க. இன்றைக்கி நிறைய பேர் வேளாங்கண்ணிக்கு நடந்து போவாங்க. யார் போகிறோம்? எல்லோரும் போவாங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பக்தர்கள் என்பவர்கள் பரந்துபட்ட நிலையில் இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் பக்த கோடிகள், கோடிக்கணக்கில் இருப்பாங்க. ஆனால் சீடர்கள் எப்படி இருப்பாங்க? கையை விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. 12 பேர், 72 பேர், இப்படி தான். ஆக நீ சீடத்துவ வாழ்க்கைக்குள்ளே இருக்கணும். அந்தோனியார் ஒரு சீடனாக இருக்க விரும்பினார். அவர் மேலே போட்டிருக்கார் அந்த உடை. அவர் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர், நல்ல அறிவாளியான மனுஷன். அவர் என்ன செய்தார், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் வீட்டெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் கெஞ்சுறாங்க, எப்பா போகாதப்பா அப்படின்னு. அவர் என்ன செய்கிறார், ஊருக்கு வெளியே போய் ஒரு கொட்டாய் போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டார். நான் கடவுளோடு இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. பாருங்கள், டிட்டாச்மெண்ட். அப்போ அவர் அங்கே போய் உட்காந்துட்ட பிற்பாடு எல்லோரும் சாப்பாடெலாம் கொண்டு வந்துடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க வராங்க. பார்த்தாரு, நம்ம தனியாக வந்து ஆண்டவரோடு இருக்கலான்னு வந்தால் இங்கேயும் விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கொட்டாயை பிரிச்சுக்கிட்டு பாலைவனத்துக்குள்ளே போயிட்டார். எவ்வளோ ஒரு நல்ல மனுஷர் பார்த்தீங்களா. அப்போ அவர் எதற்காக போனாருன்னா, உலகத்தை வெறுத்து நிம்மதியாக தூங்குறதுக்காக இல்லை, கடவுளோடு இருக்க வேண்டிய பர்பஸ். நேற்று கூட நான் சொன்னேன், எறும்புகளை கொள்றதை பற்றி சொன்னேன். நான் ஒரு சகோதரர் வேடிக்கையாக கேட்டிருந்தாங்க, அப்போனா ஆடு மாடெல்லாம் அடிக்கிறோமே, கோழியெல்லாம் அடித்து சாப்பிட்றோமே அப்படின்னு. பர்பஸ் இருக்கணும், அதாவது உணவுக்காக திட்டத்துக்காக நம்ம ஒரு உயிரை கொள்ளும் போது ஓகே, கடவுள் அதை அனுமதிக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் நீ வெறும் சாக்பீஸை போட்டு எறும்பை கொண்டீங்கன்னா அந்த பர்பஸை நம்ம சொன்னோம். அப்போ பாருங்கள், இப்போ இந்த அந்தோனியார் கூட திட்டத்தோடு போகிறார். என்ன திட்டம்? ஆண்டவரோடு இருக்கணுங்கிற திட்டம். சீடன் என்பவன் யார்? ஆண்டவருடைய அருகில் இருக்க விரும்புகிறவன். யோவான் 15:4 சொல்லுது, சீடன் என்பவன் யாராக இருக்க வேண்டும்? இயேசுவோடு இணைந்திருப்பவனாக இருக்க வேண்டும். யோவான் 15:4, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கணிதர இயலாது, அதுபோல் நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கணிதர இயலாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த அந்தோனியார் எடுத்த முதல் சீடத்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படை காரியம், ஆண்டவரோடு இணைந்திருக்க விரும்பினார். நிறைய இடத்துல ஆண்டவர் இதை சொல்வார். யோவான் 15:10 கூட நம்ம பார்க்குறோம், நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இவர் தனியாக போனது தூங்குறதுக்காக இல்லை, ஆண்டவருடைய கட்டளைகளை கருத்தாய் கடைபிடிப்பதற்காக தான் பர்பஸ். இன்றைக்கி எல்லாம் நம்ம போய் தனியாக போய் உட்காந்துக்கிட்டு தூங்குகிறோம், அது செய்கிறோம், ஆண்டவரோடு இருக்கிறது தேவ பிள்ளைகளை. இதைத்தான் ஒரு சீடனாக அவர் இருந்து செய்ய விரும்பினார். பக்தனாக 1000 பேத்துக்குள்ளே, 1000 பேத்துக்குள்ளே ஒருத்தராக போய் நிற்க விரும்பலை அவர். அப்போ சீடன் என்பவன் கட்டாயத்தினால் வரவன் இல்லை, சீடன் என்பவன் ஆர்வத்தினால், அவனுடைய விருப்பத்தினால் வரக்கூடியவன். இந்த அந்தோனியாரை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை. இன்றைக்கி அப்பா அம்மாவெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க வீட்டில், எப்படியாவது நீ சாமியாராக போயிடணும், எப்படியாவது சிஸ்டராக போயிடணும். இவரை யாரும் கட்டாயப்படுத்தலை. நிறைய ஒகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒகேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்க, தேவ அழைத்தலெல்லாம் அவர்களாக தாராள உள்ளத்தோடு ஓடி வந்தவர்கள் ஆண்டவருடைய பணிக்காக. அப்போது யோவானினுடைய அந்த நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார், என் மீது அன்பு கொள்பவர் மீதும் தந்தையும் அன்பு கொள்வார், நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்போது எப்படி இந்த அன்பு எப்படி வரும்? கட்டாயத்தினால் வர முடியாது. கட்டாயத்தினால் வந்து அதுக்கு பேர் அன்பு கிடையாது, அது இயல்பாக வரணும். அப்போ இயல்பாக வந்தால் அவங்க கட்டளைகளை கடைப்பிடிப்பாங்க. அந்த கட்டளைகளை கடைபிடிச்சாங்கன்னா அவங்க கடவுளோடு இணைஞ்சிருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நாங்கள் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் ஜெபிக்காமல் என்ன செய்கிறாங்க, ஆல்பர்ட் ஃபாதருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீ ஜெபி சாமி, நீங்கள் நல்லா ஜெபிங்க. எஸ் கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுக்காக, நாங்கள் ஜெபிக்கத்தான் இருக்கிறோம், கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிச்சா என் ஆண்டவர் கேட்பார், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். சாட்சியத்தை எழுதி முடிக்க முடியாது, அவ்வளோ சாட்சியங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும் முதல்ல. ஆண்டவர் ஆல்பர்ட் ஃபாதர்ட்ட தான் உன்னை போக சொல்கிறாரா, இல்லை வேறு எந்த சுவாமிகிட்டையாவது போக சொல்கிறாராங்கிறத நீங்கள் அதில் தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்கிறார், எதை செய்ய சொல்கிறார், அதை அறிந்து கொள்வதற்கு சீடன் என்பவன் எப்படி இருக்கணும்னா, கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவனாக இருக்கணும். இந்த அந்தோனியார் வந்து கடைபிடித்தவர், கட்டளைகளை கடைபிடித்தவர். தனியாக போய் உட்காந்துக்கிட்டு நல்லா கோழி வளர்த்து, ஆடு வளர்த்து, மாடு வளர்த்து, பன்னி வளர்த்து, எல்லாத்தையும் தின்னுபிட்டு 10 பேர்த்த வச்சுக்கிட்டு அவர் ஒரு துறவு வாழ்க்கை நான் வாழ்கிறப்பான்னு சொல்லி ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போல. இந்த கடினமான உடை அது வேர்க்கும், அதான் இப்போ சாதாரண உடைகளே நம்மளால் போட முடியல. இப்போ காட்டுக்குள்ளே போய் ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, பாருங்கள் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு புலம்பிக்கிட்டு இருக்கல, ஆண்டவருக்குள்ளே அவங்க மகிழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை, கடவுளை துதிப்பது. கட்டளையினுடைய முதல் ஜெபத்தினுடைய முதல் கட்டளை இதுதான், ஆண்டவரை துதி. நிறைய பேருக்கு நான் இதுதான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், துதிங்க நீங்கள் வீட்டில். முதல்ல கையை வைத்து துதிச்சின்னா ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கட்டளைகளை அந்தோனியார் கடைபிடித்தார். ஒரு அவருடைய வாழ்வில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான சம்பாஷணைகள் உண்டு. அவர் வார்த்தையின் மீது வல்லமையாக, அவர் வெறித்தனமாக இருந்தாருங்க, அவர் வல்லமையாக ரொம்ப ஆர்வமாக இருந்தார். மக்களுக்கு போதிக்க போகிறாரு, ஒரு வயலும் கேட்க வரல. அங்கே மந்திரவாதி ஏதோ மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு எல்லோரும் அங்கே திரும்பிட்டாங்க. அவர் என்ன பண்ணார், நீங்கள் வராட்டினா போங்கடான்னு சொல்லி கடலில் போய் நின்றுக்கிட்டு கடலில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு அவர் போதிக்க ஆரம்பித்தார். மீன்கள் எல்லாம் அப்படியே அலையலையாக வந்து கேட்க, அந்த வார்த்தையை கேட்க வந்துச்சான். அதே ஒரு அற்புதமாக நீ கேட்டிருப்பீங்க. இன்னொரு காரியம் எனக்கு பிடிச்ச காரியம், அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, ட்ராவல் பண்ணுறார். அப்போது இடையே ஒரு துறவு மடம் இருக்கிறது, அந்த துறவு மடத்தில் அவர் தங்க முடிவு செய்கிறார். அவர் போகிறப்போ அந்த துறவு மடத்தினுடைய தலைவர், தலைமை துறவு ஆபட்டுன்னு சொல்லுவாங்க, அவர் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற துறவிகள் எல்லாம் இவரை நல்லா வரவேற்று இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அந்தோணியார் வல்லமையான மனுஷன், அற்புதங்கள்லாம் செய்வார், நிறைய கடவுளோட ஐக்கியமானவர். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவரை அப்போ நல்லா கவனிக்கிறாங்க. அப்போ சாப்பிடும்போது அவர் தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணி குடிக்கிறாரு, தண்ணி உப்பு தண்ணி, சால்ட் வாட்டர். உடனே அவர் என்ன பண்ணார், என்ன இது இப்படி உப்பு தண்ணியாக இருக்குது, இது எப்படி குடிக்கிறீங்க அப்படின்னாரு. இந்த கேணியிலேருந்து தான் அந்த தண்ணியை நாங்கள் குடிக்கிறோம், இந்த கேணி தண்ணி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே இவர் என்ன செய்தார், போய் கேணியில் போய் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி சிலுவை போட்டார். பாருங்கள், கேணி தண்ணி நல்ல தண்ணியாக மாறிடுச்சு. அப்பா எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா, அது இல்லை அற்புதம், கதை இன்னும் இருக்குது. அடுத்த நாள் அந்த தலைமை குரு வந்துட்டார், துறவி. அவர் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறார், தண்ணி சுவையாக இருக்குது. அவர் உடனே சீடர்களை பார்க்குறாரு, வாட் இஸ் திஸ் அப்படின்னார். எல்லோரும் ஒரே ஆசையோடு துறவி ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினச்சி, அபட் இது மாதிரி நேற்று அந்தோணியார் பெரிய அற்புதத்தை செய்துட்டார், நம்ம தண்ணியெல்லாம் அப்படியே சிலுவை போட்டு மாற்றிட்டாருன்னார். அந்த தலைமை துறவிக்கு கோபம் வந்துடுச்சு, கூப்பிட்றாவன அப்படின்னார். எவன்டா மாற்றினா என் பர்மிஷன் இல்லாமல், கூப்பிட்றாவன. அந்தோணியார் வந்தார், ஐயா உன்னை யார் மாற்ற சொன்னா, இதை உனக்கு வல்லம் இருக்குன்னா எதை ஒன்றாலும் செய்வியா, பாருங்கள் கடவுள் பெரிய அற்புதம் செஞ்சிட்டாருன்னு அவர் பார்க்கல, உனக்கு அற்புதம் இருக்குன்னா இதை செய், இதை வச்சு தான் நாங்கள் ஒருத்தல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த தண்ணியை குடிச்சு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், உடல் ஒருத்தல் செய்கிறோம், நீ என்னன்னா இதை உடனே மாற்றி விட்டி அப்படி, யூ டன் சம்திங் ராங், என் பர்மிஷன் இல்லாமல் நீ செஞ்சிட்ட. உடனே என்ன செய்தாராம் அந்தோணியார், முழந்தாட்படிக்கிட்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்டாராம். மன்னிப்பு கேட்டுட்டு, இது இதற்காக இப்படித்தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் இதை தவறு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே அதை மீண்டுமாக மாட்டித்தாங்கன்னு சொல்லி ஜெபிச்சு அந்த தண்ணியை மாற்றி விட்டார். பாருங்கள், தண்ணி மாற்றுறது இப்போ மேஜிக் பண்ணது விஷயம் இல்லை, அந்த தாழ்ச்சியை பார்த்தீங்களா. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், என்னையா என்னையா பேசுகிற, நீ என்ன பேசுகிற, எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுக்கிறேன் நான், நம்ம லாங்குவேஜில் எடுத்து விட்டுருப்போம் பார்த்தீங்களா. தேவ பிள்ளைகளே, இதுதான் அவர் கட்டளைகளை, தாழ்ச்சி எளிமை, இதுதான் அந்த புனிதர் இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நாம் இதெல்லாம் உள்ளத்தில் எடுத்து வச்சுக்காம ஓடி போய் அவரை அளந்து கயிறை கட்டிக்கிறிய நீ, அது எவ்வளோ வேதனையான விஷயம். அந்தோணியார் கயிறு, தயவுசெய்து அந்த கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓம் பின்னாடி பிசாசு கண்டிப்பாக இருக்கும். ப்ரைஸ் லார்ட். ஆமாம், நீ என்ன சொல்கிற, கயிறு கட்டியிருக்கிற பிள்ளைங்க என்ன சொல்கிறீங்க உலகத்துக்கு, எனக்கு பயந்து போயிட்டேன், நான் கயிறு கட்டியிருக்கேன். நீ பயந்தது இல்லாமல் உன் பிள்ளைக்கும் கட்டி விடுற, அப்போ பிள்ளைக்கு பிள்ளை நினச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம பயந்துட்டோம், நமக்கு ஒரு பயந்தாங்குழி நான், அதனால் எங்கள் அப்பா எனக்கு கயிறு கட்டியிருக்கார். சொல்லாமல் அதுங்க உணரக்கூடிய உணர்வு இதுதான். இதைத்தான் அந்தோணியார் கொடுக்க விரும்புகிறாரா, இல்லை. தேவ பிள்ளைகளை, வார்த்தையினுடைய வல்லமை, திடீரென்று ஒரு இடத்துல வர பேச வேண்டிய பிரசங்கியார் வராமல் போயிட்டார், யாருமே இல்லை, இவர் அடுப்பாங்கரையில் சமையல் கட்டில் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, யாரை கூப்பிட்றது, திடீர்னு ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் பிரசங்கம் வைக்கணும், யாரை கூப்பிட்றது. உடனே எல்லோரும் சொன்னாங்க, அந்தோணி நல்லா செய்வார், கூப்பிட அவரை. உடனே அதிகாரி கூப்பிட்டார், பிஷப் கூப்பிடுறாரு பிரசங்கம் பண்ண மக்களுக்கு. வரலாறு சொல்லுகிறது, மிக அருமையான ஒரு பிரசங்கத்தை, வார்த்தையினுடைய வல்லமையை எடுத்து ஏம்புகிற ஒரு அருமையான பிரசங்கத்தை அந்த மக்களுக்கு கொடுத்து, வார்த்தை வித்தகர் மறை வல்லுநர் என்பதை இந்த உலகறிய செய்தவர் புனித அந்தோணியார். தேவ பிள்ளைகளே, அதனால தான் நம்ம சொல்கிறோம் பாருங்க, ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதை நம்மளுடைய அந்தோணியார் உணர்ந்து செயல்பட ஆரம்பித்தார், அதனால் அவர் இன்றைக்கி அநேகருடைய பார்வையில் அவர் உயர்ந்து நிற்கிறார், கடவுள் அவரை உயர்த்தி இருக்கிறார். மனிதனுடைய முழு வல்லமையும் கடவுளிடமிருந்து தான் வெளிப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, மனிதன் மீது கடவுளினுடைய முழு வல்லமை உள்ளது அப்படிங்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 பவுலடியார் சொல்கிறாரு, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. இவர் வாழ்க்கையில் சிலுவையை உள்ளத்திலையும் உடலிலையும் தாங்கி வாழ்ந்தவர், அதனால் இவருக்கு கிடைத்தது என்ன, கடவுளுடைய வல்லமை. அவர் கடவுளுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டார், அதனால தான் இவரால் அற்புதங்கள் செய்ய முடிந்தது. கடவுளோடு இணைந்திருக்க விரும்பினார், அதனால் அவருக்கு நிறைவான சக்தி கொடுக்கப்பட்டது. நீங்களும் அதை செய்து பார்த்தா அந்த சக்தி உங்களுக்கும் கிடைக்கும். நாங்களும் ஜெபிக்கிறோம், நிறைய பேர் துன்பத்தில் வராங்க, துயரத்தில் வராங்க. நான் சொல்லுவேன், போங்க, நீங்கள் ஒன்றும் ஆகாது, தைரியமாக போங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்கும். அங்கே போய் ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லா நடந்துச்சு ஃபாதர், நம்ம சொன்னதுனாலையா? இல்லை, நம்பணும், ஆண்டவர் செய்தார். அந்த இடத்துல அந்தோனியார் வாழ்ந்து இறந்து எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனால் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர். எப்படி? அவரிடத்துல நீங்கள் அவர் வழியாக ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் உடனே கொடுக்குறாரு. கொடுக்கறது என்னமோ ஆண்டவர் தான். யார் வழியாக கொடுக்குறாரு? அந்தோனியார் வழியாக கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து வழியாக தானே கொடுப்பாரு? அந்தோனியாரை நடுவில் கொண்டு வரியே அப்படின்னு நம்ம கேட்போம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னைய போல கடவுள் தந்தை உன்னையும் அன்பு செய்வார்ன்னார். என்னை போலவே உன்னையும் அன்பு செய்வார். நீ என்னை போல இருந்தீன்னா கடவுள் உன் வழியாக சில அற்புதங்களை செய்வார். அதனால் கடவுளை யாரையும் தடுக்க முடியாது. யார் வந்து இதை தான் செய்யணும் இதை தான் செய்யக்கூடாதுன்னு நம்ம ஏதாவது கடவுளுக்கு திட்டம் போட முடியுமா? பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோமே, மோசே 70 பேரை அழைக்கிறாரு ஆவிக்குரிய அபிஷேகத்துக்காக, அவங்கள நீதி தலைவர்களாக ஏற்படுத்த பார்க்குறாரு. 2 பேர் கொட்டாய்க்குள்ளே உட்காந்துக்கிட்டான் ஏதோ ஒரு காரணமாக. ஒருத்தன் வந்து ஓடி சொல்கிறாங்க, நீ கூப்பிட்ட 2 பேர் வராமல் அங்கே உட்காந்துருக்கிறான், நீ ஜெபிக்க போது ஆவியானவர் அவர்கள் மீது வந்து அவர்களும் இறைவாக்கு உரைக்கிறார்கள், உடனே நிப்பாட்டு அவங்கள. அப்போ மோசே நல்ல மனிதர் எப்படி சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே அவருடைய ஆவியை அவர்கள் மீது வைக்க முடிவெடுத்துட்டாரு, அதுக்கு பிறகு அதை தடை செய்ய நான் யாரியா அப்படின்னார். நீ வாய முடிட்டு போயா அப்படின்ட்டார். ப்ரைஸ் தி லார்ட். நம்ம பேச முடியாது. இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் திருச்சபை ஜெபிக்கிறது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீ ஒருவேளை நம்ம திரு இந்த அந்தோனியார் வழியாகவோ அல்லது புனிதர்கள் வழியாக நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா, அவர் பாசத்தில் கேட்குறீங்கன்னா ஆண்டவர் அங்கிருந்தும் பணி செய்கிறார். ஏன்னா அவர்களும் அந்த தெய்வத்திற்கு சான்று பகிர்ந்த அந்த கிருபைக்காக அவர்களை இன்றைக்கும் உலகத்திலிருந்து அவர்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இன்றும் அழியாமல் ஆண்டவருக்குள்ளே நிலைத்து நிற்கிறார்கள். ஆண்டவருடைய பெயருக்கு சாட்சியம் பகர்றாங்க, வாழ்ந்தபோது சான்று பகர்ந்ததுனால. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தன் பலத்தால் நம்மளை இடைக்கட்டி கொண்டே இருக்கிறாரு. நாமும் ஆண்டவருடைய இரக்கத்திற்குள்ளே வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. என் அன்பு பிள்ளைகள், நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு உரிய உகந்த விதத்திலே வாழுகிற போது கடவுள் நம்மையும் நம்முடைய எல்லா காரியத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுத்து நம்மை ஆவிக்குரிய அபிஷேகத்தினாலே நிரப்பி வழி நடத்துகிறார். ஆண்டவருடைய வல்லமையான கரம் இவர்கள் வழியாக வெளிப்படுவதைப் போல நம்மிடத்திலிருந்தும் வெளிப்பட ஆண்டவர் இரக்கம் காட்ட தயாராக இருக்கிறாரு. நாம் சரியான தளத்தில் நின்று ஆண்டவருடைய காரியத்தை செய்கிற போது ஆண்டவர் எசையா 46 இறைவசனத்தில் சொல்றாரு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை, மானிடர் அனைவரும் புள்ளையாவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. இப்படிப்பட்ட மனித இயல்பு வெறுமையாய் கிடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறாருன்னு சொன்னா அவர்கள் தன்னிலையிலே இதை உணர்ந்திருக்க வேண்டும். அந்தோனியார் அப்படி தான் உணர்ந்திருந்தார். கடவுளுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு உணர்ந்த ஒரு சாதாரண ஜீவன். ஆண்டவர் அவரை உயர்த்துகிற ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த இறைவார்த்தையினுடைய ஆழத்தை எல்லாம் நம்ம பார்க்கிற போது ஆண்டவர் நம்மையும் அந்த மாட்சியை காண உதவி செய்வார். எசையா 45 சொல்கிறது, ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர், ஆண்டவர்தாமே இதை மொழிந்தார் என்ற வார்த்தை இன்றைக்கு நம்புகிற பிள்ளைகள் அனைவருக்கும் உரிய வார்த்தையாய் மாறியிருக்கிறது. இதோ இந்த நல்ல நாளில் நீங்கள் நான் நம்ம எல்லோருமே ஆண்டவருடைய அந்த அடிமைகளாக மாறத்தான் ஆசைப்படணும். அந்தோனியார் அடிமையாக தன்னை ஒப்படைத்தார். கடவுள் அடிமையாக இல்லை. இயேசுநாதர் சுவாமி சொல்வதை போல, நீ அடிமையாக ஒப்படைக்கலாம், ஆனால் அடிமையாக ஆண்டவர் இயேசு உன்னை மாற்றி எடுத்துக்கிறதில்ல, நண்பனாக எடுத்துக்கிறார், சகோதரனாக எடுத்துக்கிறார். உங்களை நண்பர்கள் என்று நான் அழைத்தேன் என்று இயேசு சொல்கிறார். ஏன்னா திட்டங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன், தந்தை வெளிப்படுத்துகிறார். இதோ இந்த மனுஷங்க வழியாக புனிதர்கள் வழியாக இந்த திட்டங்கள் வெளிப்படுகிற போது அவர்களும் கடவுளுடைய மாட்சியின் அடையாளங்களாக அவர்கள் நறுமண புகை வீசக்கூடிய நல்ல ஒரு காரியமாக மாறியிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இவர்கள் எல்லாம் நமக்கு உதாரணமாக நிற்கிறார்கள். இவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? கடவுளை மறந்துடக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம், அந்த வீட்டில் அவங்க ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ நான் ஆறுதல் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ எல்லாம் சொல்லிவிட்டு, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறிடும், இந்த கவலை எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள ஆற்றுப்படுத்தி கொண்டிருந்தேன். அந்த வீட்டினுடைய தலைவர் என்ன சொன்னார், எல்லாம் சொல்லி முடித்தோன்னையும் ஒரு பெருமூச்சு விட்டார். அப்புறம் சொன்னார், ஓகே ஃபாதர், எது நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாரு. என்ன நம்பிக்கைன்னு நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன். அந்தோனியார் தான் எனக்கு தெய்வமே, அந்தோனியார் பார்த்துப்பார் எல்லாம் அப்படின்னார். பாருங்க, கல்லை தூக்கி தலையில் போட்டிருக்கலாம் போல் இருந்துச்சு. தேவ பிள்ளைகளை, இதுதான் நம்ம அடிப்படையில் தவறு செய்கிறோம். ஆண்டவரை விட்டு ஆண்டவர் எனக்கு மகிமையான காரியத்தை செய்வார் என்று நீ நம்பலை அப்படின்னா நீ வேறு ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிற, நீ நிறைவை காண முடியாது. அந்தோனியார் கூட உதவி செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறோம், சிலர் நம்ம மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, அது நீங்கள்லாம் புனிதர்களை தெய்வமாக்கி வச்சுருக்கிறீங்கன்னு. அதை நம்ம இந்த மாதிரியான தளத்தில் உறுதி செய்கிறோம். அந்தோனியாரே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா அந்தோனியாருக்கு இது பிடிக்காது. மாஸ்டரை வச்சுக்கிட்டு அடிமையாக இருக்கிறவர் வந்து நான் தான் பாஸ்ன்னு சொல்ல முடியுமா? நீ போய் சொன்னீங்கன்னா விட்டுருவாரா? அவர் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், புனிதர்கள் வழியாக கடவுள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை சிந்திக்கிற இந்த நேரத்தில் 2 கொரிந்தியர் 3:6 சொல்கிறது, அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய ஆவியையே சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. பாருங்க, இந்த புனிதர்களுடைய செயல்பாடு, புனிதர்கள் வழியாக நமக்கு கிடைக்கிற மகிமை உண்மையா, அது சரிதானா என்பது சிலருக்கு ஏற்படுகிற சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லப்படுகிறது, சட்டத்தம் சட்டம், அதாவது பைபிளில் இருக்குதா, பைபிளில் அந்தோனியாரை பற்றி இருக்குதா, இல்லாட்டினா எடுக்காத அப்படின்னு நம்ம சொல்லி நம்மை நியாயப்படுத்த நினைக்கிறோம். பவுலடியார் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார். புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை கடவுள் கொடுக்கிறாரு. அந்த உடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்தது அல்ல, அதனால் இது சட்டத்தை கடந்த ஒரு அபிஷேகமாக இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தூய ஆவியையே சார்ந்தது இது. அப்போ இந்த புனிதர்களுடைய செயல்பாடு தூய ஆவியின் வல்லமையால் நிகழ்வது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. ஆகவே இந்த புனிதர்களுடைய அந்த செயல்பாடு எதை ஒட்டி அமைந்திருந்ததுன்னு சொன்னால், தூய ஆவியினுடைய செயல்பாட்டை விவரிக்கிற அடையாளமாக இருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய தாய் திருச்சபையில் புனிதர்களுடைய நிலையை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். அவர்களை நம்ம முதன்மை அடையாளங்களாக வைத்திருக்கிறோம். ஆகவே தான் சொல்லுகிறோம், என் அன்பு இறை சமூகமே, இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய அடையாளத்தை நாமும் ஏற்றுக்கொள்கிற போது பவுலடியார் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, அதாவது புதிய உடன்படிக்கையாளராகும் உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை நாமும் பெற முயற்சிக்கிற போது, அதற்குரிய காரியத்தை செய்கிற போது, கடவுள் அந்த புனிதர்கள் வழியாக செய்த அற்புதத்தை நம் வழியாகவும் செய்ய கடவுள் சித்தமாயிருக்கிறார். ஆகவே தான் இதோ இது தூய ஆவி சார்ந்த ஒரு காரியம். அந்தோனியார் இவ்வளவு மகிமையாக இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறார் அப்படின்னா, அது தூய ஆவி சார்ந்த அபிஷேகம். அந்த தூய ஆவியானவர் இன்றைக்கும் அவர் வழியாக சில அற்புதங்களை செய்து ஆண்டவருடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார் என்று சொன்னால், இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் அவர் அந்த தெய்வத்திற்கு கொடுத்த மகிமையான காரியங்கள். இதோ இந்த நாட்களில் நீங்களும் அதே புனிதரை உற்று பார்க்கிற போதெல்லாம், நானும் இந்த தெய்வத்தை மகிமைப்படுத்துவேன், நானும் இவரை போல ஆண்டவருடைய வார்த்தையை மகிமையாக எடுத்துரைப்பேன், எடுத்து வாழ்ந்து பார்ப்பேன் என்றெல்லாம் நம்மை ஆண்டவருடைய மகிமைக்கான அடையாளமாக மாற்றுகிற போது, கடவுள் அவர் வழியாக மட்டுமல்ல உங்கள் வழியாகவும் தூய ஆவியார் சட்டத்தை கடந்த அபிஷேகத்தை பொழிந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.